அவரன்பு வழி சென்று புது வாழ்வு நாம் காணுவோம். இறையேசு அழைப்பேற்று அவரன்பு வழி சென்று புது வாழ்வு நாம் காணுவோம். அதை நிறைவாக நாம் வாழுவோம். நிறைவாழ்விது புது வாழ்விது, நிறைவாழ்விது புது வாழ்விது. நற்செய்தி ஒளியாக சமநீதி நெறியாக, நற்செய்தி ஒளியாக சமநீதி நெறியாக. இறை தந்தையில் அக மகிழ்ந்திட, இறையரசினில் இக மலர்ந்திட, இறையேசு அழைப்பேற்று அவர் அன்பு வழி சென்று புது வாழ்வு நாம் காணுவோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம்மான்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்ற அனைத்தும் செத்தரும் வைக்கப்படும் என்று திருவள்ளுவர் மிக அழகாக கூறுகின்றார். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, சக மனிதனுடைய தேவைகளை உணர்ந்து வாழாத மனிதன், சக மனிதனுக்கு உதவாத மனிதன் இறந்து போனவனாக, செத்த மனிதனாக பார்க்கப்படுவான், கருதப்படுவான் என்று திருவள்ளுவர் மேற்கோள் காட்டிய அந்த குறளில் கூறுகின்றார். இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இறை வார்த்தை வழிபாடு வாசகங்களும் இதைதான் நமக்கு வந்து எடுத்துரைக்கின்றன. சக மனிதனுடைய தேவைகளை நாம் உணராமல் வாழுகின்ற பொழுது, சக மனிதனுடைய தேவைகளுக்கு நாம் இரக்கம் காட்டாமல் இருக்கின்ற பொழுது, நாம் இறந்த மனிதர்களாக நாம் இருக்கின்றோம் என்பதை இந்த நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் நமக்கு எடுத்துரைக்கின்றார். ஆகவே இந்த திருப்பலியில் நாம் உயிருள்ள மக்களாக வாழ வேண்டுமெனில், அல்லது கடவுள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமெனில், சக மனிதனுக்கு உதவ வேண்டும், ஈகை செயல்களில் இரக்க செயல்களில் ஈடுபட வேண்டும், அதற்கான ஆசீர்வாதத்தை இறைவன் நமக்கு தந்தரள வேண்டுமென தொடர்ந்து இந்த பலியில் மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட, நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும்.
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் அல்ல இறைவன் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமேன்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டு, நல்லவராகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாற்றி படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் பல்ல பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே.
மன்றாடுவோமாக. இறைவா, எல்லாவற்றுக்கு மேலாக மன்னிப்பு அளிப்பதிலும் இரக்கம் காட்டுவதிலும் நீர் எல்லாம் வல்லவர் என வெளிப்படுத்துகின்றீ. இவ்வாறு மதருளை எங்கள் மீது நிறைவாக பொழிவதால் நாங்கள் உம்வாக்குறுதிகளை ஆர்வமுடன் நாடி விண்ணக நலன்களில் பங்கு பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். கிடையிலிருந்து வரும் ஆட்டுக்குட்டிகளையும் மந்தையிலிருந்து வரும் கொழுத்த கன்றுகளையும் உண்போருக்கு ஐயோ கேடு. இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை திருவசனங்கள் 1-3-7 முடிய. எல்லாம் வல்ல இறைவன் கூறுவது, சீயோன் குன்றின் மீது இன்பத்தில் திளைப்பிருப்போரே, சமாரியா மலை மேல் கவலையற்றிருப்போரே, மக்கள் இனங்கள் சிறந்த இனத்தின் உயர்குடி மக்களே, இஸ்ரேலின் மக்கள் தேடி வரும் அளவுக்கு பெருமை வாய்ந்தவர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு. தீய நாளை இன்னும் தள்ளி வைப்பதாக நீங்கள் நினைக்கின்றீர்கள், ஆனால் வன்முறையின் ஆட்சியை அருகில் கொண்டு வருகின்றீர்கள். தந்தத்திலான கட்டிலில் பஞ்சனை மீது சாய்ந்து கிடப்போருக்கும் கிடையிலிருந்து வரும் ஆட்டுக்குட்டிகளையும் மந்தையிலிருந்து வரும் கொழுத்த கன்றுகளையும் உண்போருக்கு ஐயோ கேடு. அவர்கள் வீணையொலி எழுப்பி அலறி திரிகின்றார்கள், தாவீதை போல் புதிய இசை கருவிகளை கண்டுபிடிக்கின்றார்கள், கோப்பைகளில் திராட்சை ரசம் குடிக்கின்றார்கள், உயர்ந்த நறுமண எண்ணெய் தடவி கொள்கிறார்கள். ஆகையால் அவர்கள்தான் முதலில் நாடு கடத்தப்படுவார்கள், அவர்களது இன்பக் கழிப்பும் இல்லாதொழியும். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார், பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார், சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார், தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார், நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. அநாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார், ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் திமோத்திக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 11-16 முடிய. கடவுளின் மனிதனாகிய நீ பொருள் ஆசையிலிருந்து தப்பி ஓடு. நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடித் தேடு. விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. நிலை வாழ்வை பற்றிக்கொள், அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதனை முன்னிட்டே பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டாய். அனைத்துக்கும் வாழ்வளிக்கும் கடவுளின் முன்னிலையிலும் போந்தியு பிலாத்துவின் முன் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்ட இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையிலும் உனக்கு கட்டளையிடுகிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் குறை சொல்லும் இடராமல் இந்த கட்டளையை அப்பழுதுகின்றி கடைபிடித்து வா. உரிய காலத்தில் பேரின்ப கடவுள் அவரை தோன்றி செய்வார். கடவுள் ஒருவரே வேந்தர், அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர். அவர் ஒருவரே சாவை அறியாதவர், அணுக முடியாத ஒளியில் வாழ்பவர். அவரை கண்டவர் எவரும் இலர், காணவும் முடியாது. அவருக்கே என்றென்றும் மாண்பும் ஆற்றலும் உரித்தாகுக. ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூ 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 அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள்.
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்கு ஏழையானார். அல்லேலூயா அல்லேலூ 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 அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூ 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 அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
லூக்கானர் செய்தி அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 19 முதல் 31 வரை. இயேசு பரிசேயரிடம் கூறியது, செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிறை ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயரு கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது. அவர் செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானத்தூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இறங்கும். லாசர் தமது விரல் உண்ணியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார். நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது. அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறும் இடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கு செவிசாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர் தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு நான் ஆழமாக நம்புகின்றேன். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக நாம் வந்து இறை வார்த்தை அந்த பகிர்வுக்கு நாம் கடந்து வந்திருக்கின்றோம். நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு நிகழ்வு தான், ஒரு எடுத்துக்காட்டு தான். சாலையில் அந்த நான்கு புறங்கள் வருகின்ற பொழுது அங்கே சிக்னல் இருக்கும். அந்த சிக்னலில் மூன்று விதமான விளக்குகள் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கும், சிகப்பு, பச்சை, ஆரஞ்சு. அதனுடைய அர்த்தம் என்ன நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த விதிமுறைகளை, அந்த எச்சரிக்கையை நாம் வந்து மீறுகின்ற பொழுது நமக்கு ஆபத்து ஏற்படும், விபத்து வரும். ஏன், ஒருவேளை உயிரை கூட இழக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்படுவோம். நாம் மட்டுமல்ல, அந்த விதிமுறையை மூறுகின்ற பொழுது நமக்கு மட்டும் இழப்பல்ல, நமக்கு எதிர்புறத்தில் வரக்கூடிய அந்த மனிதருக்கும் இழப்பு ஏற்படுகின்றது. இது அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய விதிமுறைகளை மீறுகின்ற பொழுது நமக்கு வரக்கூடிய இழப்புகள். ஆகவேதான் அரசு என்ன செய்கின்றது என்றால், இந்த விபத்துகளை தவிர்ப்பதற்காக இப்படிப்பட்ட எச்சரிக்கைகளை அந்த விளக்குகள் நமக்கு வந்து கொடுத்துருக்கிறாங்க. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கைகள் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னா, நம்முடைய ஆன்மாவை மீட்டெடுப்பதற்கு இன்று நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் ஒரு எச்சரிக்கையை நமக்கு வந்து கொடுக்கிறார். என்ன எச்சரிக்கை? நம்மள்கிட்ட காசு இருக்கலாம், பொருளாதாரம் இருக்கலாம், செல்வம் இருக்கலாம். இந்த செல்வமோ பொருளாதாரமோ அல்லது இந்த அதிகாரமோ நமக்கு வந்து ஆன்மாவை மீட்டெடுப்பதற்கு உதவியாக இருக்காது. விண்ணகத்திற்கு செல்வதற்கு, நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு உறுதுணையாக இருக்காது. மாறாக அறச்செயல்களை செய்கின்ற பொழுது, உதவி செய்கின்ற பொழுது, இரக்கம் காட்டுகின்ற பொழுது நமக்கு மீட்பு உண்டு, நிலைவாழ்வு உண்டு என்பதை ஆண்டவர் இன்றைய நாளில் நமக்கு வந்து எச்சரிக்கை கொடுக்கின்றார். இந்த நற்செய்தி வாசகத்தை பாருங்க. நற்செய்தி வாசகத்தை படிக்கின்ற பொழுது நமக்கு ஒரு விதமான ஒரு பயம் வருகும். என்ன பயம் அப்படின்னா, இறப்பிற்கு பின்பு ஒரு வாழ்வு உண்டு என்பது நம்முடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த வாழ்வு எங்கே போய் வாழப்போகிறோம், மோட்சத்திலா நரகத்திலா? இதுதான் நம்முடைய ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி. நம்ம எல்லாருக்குமே வந்து பயம் இருக்கிறது, இந்த உலகத்தில் மோட்சம் இருக்கிறதா, நரகம் இருக்கிறதா? நம்முடைய உலகம் தொழில்நுட்பத்தில் மிக உயர்வான ஒரு வளர்ச்சியை வந்து எட்டியிருக்கிறது, அறிவியலில் வளர்ந்து விட்டோம். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இன்னும் மோட்சம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது என்கிற ஒரு கேள்வி, ஒரு சந்தேகமெல்லாம் நமக்கு வந்து அவ்வப்போது வரும். இந்த மோட்சம், நரகம், இந்த ஒரு கருத்தியலுக்கு இந்த நற்செய்தி வாசகம் வந்து ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு வந்து இருக்கிறது. இதில் பாருங்களேன், இரண்டு வார்த்தைகள், பாதாளம் அதே போல் விண்ணகம். இந்த பாதாளம் எப்படி இருக்கும் அப்படின்னா, தீப்புழம்பினால் அங்கு வந்து சூழப்பட்டு இருக்கும். இந்த நரகம் வந்து எப்படி இருக்கும், அந்த நரகத்தில் இருக்கக்கூடியவங்க மிகுந்த வேதனைப்பட்டவர்களாக, துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய மக்களாக இருப்பாங்க. அப்போ விண்ணகம் எப்படி இருக்கும், அவர்கள் கதிரவனை போல ஒளி வீசக்கூடிய மக்களாக இருப்பாங்க. இதை இயேசு மிக அழகாக நரகம் இருக்கிறது, விண்ணகம் இருக்கிறது என்பதை நமக்கு மத்திய நற்செய்தி அதிகாரம் 13 நமக்கு மிக அழகாக எடுத்துரைக்கின்றார். அந்த மத்திய நற்செய்தி அதிகாரம் 13 நாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அங்கே விதைப்பவர் உவமை நமக்கு வந்து வருகிறது. அந்த விதைப்ப உவமையில் வந்து களைகள் அங்கே வந்து தோன்றுகின்றன. இந்த களைகளை விதைப்பவன் யார்? பகைவன். ஆகவேதான் அங்கு மத்திய நிகழ்ச்சி அதிகாரம் 13 இறை வார்த்தையை 41 இவ்வாறு வாசிக்கின்றோம். மானிடமகன் தன் வானதூதரை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிகட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள், பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவார்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவர் என்று மத்தேயு நற்செய்தியாளர் அங்கு விண்ணகத்தை குறித்தும், அதே போல் நரகத்தை குறித்தும், அல்லது மோட்சத்தை குறித்தும் நரகத்தை குறித்தும் அங்கு எடுத்துரைக்கின்றார். அப்போ இயேசுவினுடைய அந்த போதனை நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் இன்றும் மோட்சம் இருக்கிறது, நரகம் நமக்கு வந்து இருக்கின்றது. இதே ஒரு சிந்தனையை நாம் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, மத்திய நற்செய்தி அதிகாரம் 25 இறை வார்த்தைகள் 31 வரக்கூடிய அந்த பகுதிகள். அந்த பகுதியில் என்ன நாம் பார்க்குறோம்? நான் பசியாயிருந்தேன், நான் தாகமாயிருந்தேன், நான் ஆடையின்றி இருந்தேன், நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், நான் சிறையில் இருந்தேன், நீங்கள் என்னை காண வந்தீர்கள், எனக்கு உணவு கொடுத்தீர்கள், தாகத்தை தீர்த்தீர்கள், உடை கொடுத்தீர்கள் அப்படிலாம் சொல்லி அங்கே வந்து ஆண்டவர் அந்த பகுதியில் நமக்கு வந்து எடுத்துரைக்கின்றார். அப்போ அந்த நேர்மையாளர்கள்லாம் கேட்குறாங்க, நான் எப்பப்பா உனக்கு உன்னை பார்த்தேன், உனக்கு தாகத்தை தீர்த்தேன், உனக்கு உணவு கொடுத்தேன், உடை கொடுத்தேன், அப்படிலாம் வந்து கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சின்னஞ்சிறிய சகோதர சகோதரிகளுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று அங்கே வந்து ஆண்டவர் வந்து பதில் கொடுக்கிறார். அதே போல் இடப்பக்கம் உள்ளவரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வந்து பசியாயிருந்தேன், தாகமாயிருந்தேன், நீங்கள் எனக்கு வந்து உணவு கொடுக்கலை, என்னைய பார்க்கலை, என்னுடைய தாகத்தை தீர்க்கலை, உடை கொடுக்கலை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அந்த இடப்பக்கம் உள்ளவர் சொல்கிறாங்க, நாங்கள் எப்போ உன்னைய பார்த்தோம், நீ எப்போ உன்னை பசியுள்ளவராக கண்டோம், அதே போல் வந்து ஆடை இல்லாதவரை கண்டோம் என்று கேட்ட பொழுது அங்கே ஆண்டவர் சொல்கின்றார், சின்ன சிறிய சகோதர சகோதரிகளுக்கு செய்யாத போதெல்லாம் எனக்கு நீங்கள் செய்யவில்லை என்று சொல்லி அங்கே ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கின்றார். அந்த ஓமையினுடைய அந்த கதையினுடைய இறுதியில் வந்து நாம் பார்க்கிறோம், மத்திய நற்செய்தி அதிகாரம் 25 இறை வார்த்தை 41 பார்க்கின்றோம். இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே என்னிடமிருந்து அகன்று போங்கள், அழகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள் என்று அங்கே வந்து மத்திய நற்செய்தியாளர் மிக அழகாக நரகத்தை குறித்து எடுத்துரைக்கக்கூடியதை நாம் வந்து பார்க்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் நிச்சயமாக நரகம் என்பதும் மோட்சம் என்பதும் இருக்கின்றது. அப்போ அது இடத்தில் இடமாக இருக்கிறதா, அதை நாம் வந்து எப்படி புரிந்து கொள்வது, அது ஒரு நிலை, வாழ்வு நிலை. அப்போது இந்த நரகம் என்பது என்ன அப்படின்னா, கடவுளை விட்டு தூரச் செல்வது, பாவத்தால் ஒருவருக்கு உதவி செய்ய வாய்ப்பு இருந்தும் அங்கு செய்யாமல் இருக்கின்ற பொழுது நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நரகத்தில் வாழக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் வந்து தள்ளப்படுகின்றோம். இதை தான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிறோம். அந்த செல்வந்தர் வந்து என்ன செய்கின்றார், அந்த செல்வந்தர் அங்கு தன்னுடைய கண்ணிற்கு முன்பாக நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பசியால் வாழக்கூடிய அந்த ஏழை லாசருக்கு அவன் உதவவில்லை. அப்படி உதவாததுனால அவன் வந்து என்ன செய்யப்படுகின்றான், அங்கு பாதாளத்திற்கு அங்கு வந்து தள்ளப்படுகின்றான். அந்த பாதாளத்தில் அவன் எப்படிப்பட்ட துன்பங்களை அனுபவிக்கின்றான், தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன். அப்போ தீப்பிழம்பு இங்கு எதை குறிக்கிறது, நரகத்தை குறிக்கின்றது, பாதாளத்தை குறிக்கின்றது. ஆகவே இந்த உலகத்தில் நரகம் என்பது ஒரு ஸ்டேட், ஒரு வாழ்வு நிலை. இந்த மனிதன் இதைத்தான் அங்கு அனுபவிக்கின்றான். அப்போ எப்பொழுதெல்லாம் நாம் வந்து துன்பத்தை அனுபவிக்கின்றோமோ, அல்லது எப்பொழுதெல்லாம் நாம் உதவி செய்யாமல் இருக்கின்றோமோ, இரக்கம் காட்டாமல் இருக்கின்றோமோ, அப்பொழுதெல்லாம் நாம் என்ன செய்யப்படுகின்றோம் அப்படின்னா, நாம் பாதாளத்தில் அந்த தீப்பிழம்பில் வாழக்கூடிய ஒரு சூழலுக்கு நாம் வந்து தள்ளப்படுகின்றோம். ஆக இறப்பிற்கு பின்பு நமக்கு ஒரு வாழ்வு உண்டு. அந்த வாழ்வு நிலை வாழ்வா அல்லது ஒரு துன்பமான வாழ்வா, அந்த துன்பமான வாழ்வை அடைவதற்கு நாம் எப்படிப்பட்ட முயற்சிகளை செய்கின்றோம், அல்லது நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை பின்பற்றுகின்றேன். இறப்பிற்கு பின்பு நான் வந்து நல்லா இருக்கணும், கதிரவனை போல ஒளி வீசணும் அப்படின்னா, நான் இந்த உலகத்தில் பூமியில் வாழ்கிறப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா, யார் யாரெல்லாம் துன்பத்தில் இருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு நான் வந்து உதவ வேண்டும், அவர்களுக்கு நான் வந்து இரக்கம் காட்ட வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இன்றைய நாளில் நமக்கு வந்து எடுத்துரைக்கின்றார். யோவானுக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 3 இறை வார்த்தை 17 வந்து நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். உலக செல்வத்தை பெற்றிருப்போர் தம் சகோதர சகோதரிகள் தேவையில் உழல்வதைக் கண்டும் பரிவு காட்டவில்லை என்றால் அவர்களிடம் கடவுளின் அன்பு எப்படி நிலைத்திருக்கும் என்று அங்கு யோவான் தன்னுடைய முதல் திருமுகம் அதிகாரம் 3 இறை வார்த்தை 17 இவ்வாறு கூறுகின்றார். அப்போ உலக செல்வம் நமக்கு இருக்கிறது, அந்த செல்வம் யார் கொடுத்தது, கடவுள் கொடுத்திருக்கிறார். பல நேரங்களில் நாம் நினைக்கலாம், இந்த செல்வம் என்னுடைய திறமையினால், என்னுடைய உழைப்பினால், என்னுடைய ஆற்றலினால் நான் பெற்றுக்கொண்டது, நான் எதுக்கு அடுத்தவனுக்கு உதவி செய்யணும், நான் எதுக்கு அடுத்தவனுக்கு வந்து இரக்கம் காட்டணும் அப்படியெல்லாம் நம்ம வந்து நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கின்றார், உன்னிடம் இருக்கக்கூடிய செல்வம் அடுத்தவருக்கு பகிர்ந்து கொடுப்பதற்கு, அடுத்தவருடைய வாழ்வை முன்னேற்றுவதற்கு. இதுதான் நீதிமொழிகள் புத்தகத்தில் நாம் வந்து வாசிக்கிறோம், ஏழைகளுக்கு இறங்கி உதவி செய்கிறவன் கடவுளுக்கே கடன் கொடுக்கிறான். அப்போ கடவுளை நாம் வந்து பெற்றுக்கொள்ளணும், கடவுளை வந்து நமதாக்கி கொள்ளணும். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய கண் முன்னாடி யார் யாரெல்லாம் தேவையில் இருக்கிறாங்களோ, உதவியில் இருக்கிறாங்களோ, அவர்களுக்கு நாம் வந்து இரக்கம் காண்பிக்க வேண்டும். இந்த நற்செய்தியில் வரக்கூடிய இந்த செல்வந்தன், அவன் அடிப்படையில் நிச்சயமாக வந்து நல்லவனாக இருந்திருக்கலாம். தன்னுடைய வாழ்வினால், தன்னுடைய கடின உழைப்பினால் அவன் இப்படிப்பட்ட செல்வத்தை வந்து அவன் வந்து பெற்றிருக்கலாம். அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவன் ஒன்று செய்ய தவறிவிட்டான். கண்ணால் காணக்கூடிய அந்த மனிதருக்கு அவன் உதவி செய்ய அவன் வந்து மறந்து விட்டான். அதனால் அவன் வந்து பாவத்தை குறித்து பேசுகின்ற பொழுது சின் ஆஃப் கமிஷன் அண்டு சின் ஆஃப் ஒமிஷன் என்று ஆங்கிலத்தில் நாம் வந்து சொல்லுவோம். சின் ஆஃப் கமிஷன்னா என்ன? என்னுடைய சிந்தனையினால், என்னுடைய சொல்லினால், என்னுடைய வாழ்வினால் நான் அறிவுபூர்வமாக நான் வந்து தெரிந்து அறிந்து செய்யக்கூடிய அந்த ஒரு பாவம் செயல். சின் ஆஃப் ஒமிஷன்னா என்ன? இது எனக்கு வந்து உதவி செய்ய வாய்ப்பு இருந்தோம், இரக்கம் காட்ட வாய்ப்பு இருந்தோம், அங்கு செய்யாமல் இருப்பது. இதை தான் இந்த நற்செய்தி வாசகத்தில் வரக்கூடிய அந்த செல்வந்தன் வந்து செய்கின்றான். ஆகவேதான் அவன் வந்து துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து அடைகின்றான். ஆகவே அன்பு பிள்ளைகளே, நம்மிடம் பொருளாதாரம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, திறமை இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. இந்த திறமை, செல்வம், பொருளாதாரம், ஆற்றல் இவை அனைத்தையும் யார் கொடுத்தார்? அப்படின்னா கடவுள் கொடுத்திருக்கிறார். அந்த கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தை கொண்டு நாம் என்ன செஞ்சுருக்கணும்? அப்படின்னா 100 மடங்கா 60 மடங்கா நம்முடைய திறமையினால், ஆற்றலினால் வளர்த்திருக்கின்றோம். ஆகவே இந்த திறமைகளை, ஆசீர்வாதத்தை, இந்த செல்வத்தை நல்லதுக்கு பயன்படுத்த வேண்டும். அடுத்தவருடைய நலனுக்காக நாம் வந்து பயன்படுத்த வேண்டும். எதிர்காலத்தில் இறப்பிற்கு பின்பு நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளணும். அப்படின்னா உயிரோடு இருக்கிற இப்போ, வாழ்கிற இப்போ 4 பேருக்கு நாம் வந்து நல்லது செய்ய வேண்டும். இணைச்சட்ட புத்தகம் அதிகாரம் 30 இறை வார்த்தைகள் 15 மற்றும் 19 இவ்வாறு நாம் வந்து வாசிக்கின்றோம். உன் முன்பாக அல்லது உங்கள் முன்பாக நான் வாழ்வை வைத்திருக்கின்றேன், சாவை வைத்திருக்கின்றேன், ஆசிரை வைத்திருக்கின்றேன், சாபத்தை வைத்திருக்கின்றேன். நீ எதை தெரிவு செய்ய போகின்றாய்? நீ இறப்பிற்கு பின்பு அல்லது உயிரோடு இருக்கிறப்பவே நீ மகிழ்ச்சியோடு இருக்கணும். அப்படின்னா நீ என்ன செய்ய? வாழ்வை தேர்ந்து கொள், ஆசீர்வாதத்தை தெரிவி செய். ஒருவேளை நீ கஷ்டப்படணும், நரகத்தில் இருக்கணும், தீப்பிழம்பில் இருக்கணும், அப்படின்னா நாம் சாபத்தையும் சாவையும் நாம் வந்து தேர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நரகம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இது ஒரு வாழ்வியல் நிலை, ஒரு ஸ்டேட் ஆஃப் லைஃப். இந்த நரகத்தில் அங்கே வந்து எப்படி இருப்போம்? இறந்தவர்களாக நாம் வந்து இருப்போம், இருளில் வாழக்கூடிய மக்களாக நாம் வந்து இருப்போம். அப்போ இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது நான் ஒளியின் மக்களாக வாழ்கின்றேனா அல்லது இருளின் மக்களாக வாழ்கின்றேனா? கடவுள் முன்பாக 2 விதமான அந்த வாய்ப்புகளை கொடுத்திருக்கின்றார். எதை நாம் தெரிவு செய்ய போகின்றோம்? நல்லதை தெரிவு செய்வோம். 4 மனிதர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை, ஈகை செயல்களை செய்வோம். கடவுள் கொடுக்கக்கூடிய அந்த நிலை வாழ்வையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வேண்டி தொடர்ந்து இந்த பலியில் மன்றாடுவோம். நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார்.